நாளும் ஒரு நல்லெண்ணம்.
மெழுகு திரிகள் செய்யும் ஒரு தொழிற்சாலை தீப்பிடித்து எரிந்தது. மக்கள் சூழ்ந்து நின்று ஹாப்பி பர்த்டே பாடினர். ஹாலிவுட் நடிகர் ஒருவர் ஒரு முறை நகைச்சுவையாக இதை சொன்னார். நகைச்சுவைக்காக சொல்லப்பட்டாலும் எரியும் மெழுகு பிறந்த நாளை நினைவுபடுத்துவதே நல்லதொரு எண்ணம். பிறந்த நாள் என்றதும் நம் மனதில் தோன்றும் கேக், மெழுகுதிரி இரண்டும் பொருள் நிறைந்த அடையாளங்கள். உருகினாலும் ஒளிதரும் மெழுகும், வெட்டப்பட்டாலும் இனிமையை தரும் கேக்கும் இணைந்து சொல்லித்தரும் பிறந்த நாள் பாடங்கள் உயர்ந்தவை. குடும்பத்தின் பிறந்த நாட்கள் பலவற்றில் அன்னையின் பிறந்த நாள் தனியொரு இடம்பெறும். ஒவ்வொரு அன்னையும் தன்னையே மெழுகென உருக்கி தன் பிள்ளைகள் வாழ்வில் ஒளியேற்றுவதும் அவர்கள் வாழ்வை இனிமைப்படுத்துவதும் உலகம் அனுபவித்து வரும் உண்மை.
செப்டம்பர் 8 இயேசுவின் அன்னையும் நம் அன்னையுமான மரியாவின் பிறந்த நாள். இனிமையும் நலமும் வழங்கும் அன்னை மரியாவுக்கு நம் உளம் நிறைந்த அன்பான பணிவான வாழ்த்துக்கள், வணக்கங்கள்.
செப்டம்பர் 8 வரலாற்றில் இன்று. 1991 யூகோஸ்லாவியாவிடம் இருந்து மாசிடோனியா குடியரசு விடுதலை அடைந்தது.
செப்டம்பர் 8 உலக எழுத்தறிவு நாள்.
வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை பெருவிழா. விவிலிய தேடல்.
அன்பு உள்ளங்களே, செப்டம்பர் 8 உலக எழுத்தறிவு நாள் என்று கடைபிடிக்கின்றோம். எழுத்தறிவு அனைவருக்கும் தரப்படுவது நல்லது என்பதை உணர்த்துவதற்கு இந்த நாள் நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஏன் எழுத்தறிவு வேண்டும் என்பதை ஆராயும்போது ஒரு கசப்பான உண்மை வெளிவருகின்றது. படித்தவர்கள், கல்வி அறிவு பெற்றவர்கள் என்று தங்களையே அழைத்துக் கொள்பவர்கள் எழுத்தறிவு அற்றவர்களை ஏமாற்றி வருவதுதான் இந்த கசப்பான உண்மை. அறிவு படைத்தவர்கள் என்ற முகமூடி அணிந்த இந்த ஓநாய்களுடைய தாக்குதல்களிலிருந்து எழுத்தறிவற்ற இந்த எளியவர்கள், இந்த ஆடுகள் தங்களையே காத்துக்கொள்வதற்கு அவர்கள் எழுத்தறிவு பெற வேண்டியுள்ளது. எழுத்தறிவு பெறாத இந்த மக்கள் எழுத்தறிவு பெற்றவர்களைக் காட்டிலும் இன்னும் பல வழிகளில் ஆழ்ந்த பரந்த அறிவும் திறமைகளும் கொண்டவர்கள் என்பதையும் இந்த உலக எழுத்தறிவு நாள் நமக்கு நினைவுபடுத்த வேண்டும். எழுத்தறிவு நாளையும் திருப்பாடல் 23 வழியாக நாம் சிந்தித்து வரும் ஆயனையும் இன்றைய விவிலிய சிந்தனையில் இணைத்து பார்க்க முயல்வோம். நீ ஒழுங்கா படிக்கலனா ஆடு மாடு மேய்க்கத்தான் போகணும். இது நாம் அடிக்கடி பயன்படுத்தும் அல்லது கேள்விப்படும் ஓர் எச்சரிக்கை. இதை எச்சரிக்கைன்னு சொல்றதை விட ஒரு வாழ்த்து அல்லது ஆசீர்வாதம் அப்படின்னு நான் எண்ணி பார்க்க விரும்புகின்றேன். ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு அதிக அறிவு தேவையில்லை என்ற கருத்தில் சொல்லப்படுகின்ற இந்த எச்சரிக்கை படித்தவர்களிடமிருந்து வந்திருக்கின்ற எச்சரிக்கை. சின்ன வயசில் என்கிட்ட இப்படி யாராவது சொல்லியிருந்தா ஒருவேளை பயந்து போய் படிச்சிருப்பேன். ஆனால் இன்றைக்கு என்கிட்ட ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு தான் எனக்கு தகுதி இருக்குன்னு யாராவது சொன்னால் அதை ஒரு பெரிய புகழாக எண்ணி மகிழ்வேன். அதுவும் திருப்பாடல் 23 வரிகளை சிந்தித்து வருகின்ற இந்த வேளையில் என்னை ஒருத்தர் ஆயனாக எண்ணி பார்ப்பதை பெரும் பாராட்டாக நினைத்து கொள்வேன். ஆடு மாடுகளை மேய்ச்ச அனுபவம் ஒரு நாள் கூட எனக்கு கிடையாது அன்பர்களே. ஆகவே இங்கு நான் பகிர்ந்து கொள்ளுகின்ற எண்ணங்கள் எல்லாமே நான் படித்து அறிந்த சிந்தித்த எண்ணங்கள். படிக்கலனா ஆடு மாடு மேய்க்கத்தான் போகணும்னு எளிதா கேலியா சொல்லிடலாம். ஆனால் இந்த மேய்க்கும் தொழிலில் இருக்கின்ற நுணுக்கங்கள் நம்மை வியப்பில் ஆழ்த்தும். ஆடுகளை மேய்க்கிறதுக்கும் மாடுகளை மேய்க்கிறதுக்கும் பல வேறுபாடுகள் உண்டு. ஒரு அடிப்படை வேறுபாடு என்ன தெரியுமா? மாடுகளை மேய்க்கிறவர் அவைகளுக்கு பின்னால இருந்து அவைகளை விரட்டணும். ஆடுகளை மேய்க்கிறவர் அவைகளுக்கு முன்னே சென்று நடத்தணும். ஆடுகளிலேயே வெள்ளாடுகள், செம்மறி ஆடுகள்னு ரெண்டு வகை உண்டு. இவைகளை மேய்க்கிறதுக்கும் வேறுபாடுகள் இருக்கலாம், சரியா தெரியல. மொத்தத்தில் ஆடு மாடு மேய்க்கிறது என்பது எளிதான பணி அல்ல என்பது மட்டும் எனக்கு இப்போ நல்லா தெளிவாக தெரியுது. ஜிம்மி உக்காரு அப்படின்னு சொன்னால் பழக்கப்பட்ட ஒரு நாய் உக்காந்துரும். பரபரப்பான சப்தங்கள் நிறைந்த சூழல்களாக இருந்தாலும் ஒரு நாயை உட்கார வச்சிடலாம். ஆனால் அன்பர்களே, ஆடுகளை அவ்வளவு எளிதில் அமர்த்திவிட முடியாது. சின்ன சின்ன சப்தங்கள், அதிர்ச்சிகள் போதும் ஆடுகள் சிதறுண்டு ஓடுவதற்கு. அவை ஓரிடத்தில் அமைதியாக அமர வேண்டுமென்றால் அந்த இடத்திலிருந்து பயம் தரக்கூடிய எல்லாமே அகற்றப்பட்டிருக்க வேண்டும். அதிர்ச்சிகள் பயங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது ஆடுகள் மேய்ப்பவருடைய ஆயனுடைய தனி கலை. பசும்புல் வெளிமீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார் என்று தாவீது கூறும் இந்த வரியில் அழகான ஒரு காட்சி நமது மனக்கண் முன் விரிகின்றது. அதிர்ச்சிகள், அலைக்கழிப்பு, ஓலங்கள் என்று எதுவுமே இல்லாத ஒரு அமைதியான, மனதுக்கு இதமான சூழ்நிலையில் உண்ட மயக்கத்தில் அமர்ந்திருக்கும் ஆடுகளை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடிகின்றது. இந்த ஒரு நிலையில் ஆடுகளை இளைப்பாறச் செய்த அந்த ஆயன் உண்மையிலேயே திறமை மிக்கவர்தான். ஒருவேளை அந்த ஆயனுக்கு எழுத்தறிவில்லாமல் இருக்கலாம், ஆனால் இன்னும் பல வழிகளில் அறிவுத்திறனும் பொது அறிவும் அதிகம் மிகுந்தவர் இந்த ஆயன். அன்பு நெஞ்சங்களே, கடந்த 2 வாரங்களாக பசும் புல்வெளியை பற்றி சிந்தித்தோம். இன்று இளைப்பாறுவது பற்றி சிந்திப்போம். இளைப்பாறுதலை ஒரு பரிசாகவும் கலையாகவும் பார்க்கணும். கூட்டு குடும்பங்களில் வாழ்ந்து வருகின்ற வயது முதிர்ந்தவர்களிடம் ஒரு கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டது. உங்க தினசரி வாழ்க்கையில எந்த நேரம் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான நேரம்? இதுதான் கேள்வி. அவர்களில் பல பேர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? காலையில வீட்டில் இருக்கிற எல்லாரும் வேலைக்கு அல்லது பள்ளிக்கு போன பிற்பாடு வீட்டில் உருவாகின்ற அந்த அமைதியான நேரம்தான் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் என்று அவர்கள் பதில் சொன்னார்கள். பல இல்லங்களில் வீட்டு தலைவிகளும் இப்படி சொல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. சூழ்நிலைகளிலிருந்து வரும் இந்த வகையான இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கும் ஒரு பரிசு. அன்பு நெஞ்சங்களே, தினசரி வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் பெரிய இளைப்பாறுதல் என்ன தெரியுமா? நம்முடைய இரவு தூக்கம். பயங்கள், கவலைகள், மனக்கசப்புக்கள், ஏக்கங்கள் இன்றி எத்தனை இரவுகள் இளைப்பாற செல்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்கலாம். அப்படி இளைப்பாற செல்வதற்கு நம்முடைய குடும்ப சூழல், அலுவலக சூழல் இவைகளெல்லாம் ஒத்துழைக்க வேண்டும். ஆனால் இந்த சூழ்நிலைகள் ஒத்துழைப்பது இல்லையே. சூழ்நிலைகள் சரியாக அமையவில்லை என்றால் இளைப்பாறும் வழிகளை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அது ஒரு கலை. இந்த கலையை நாம் பல வழிகளில் வளர்த்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் நமக்கு நாமே சொல்லிக்கொள்ளும் வார்த்தைகள், சிறு ஜபங்கள், நமக்கு நாமே ஊட்டிக்கொள்ளும் எண்ணங்கள், இவைகள் வழியாக நாம் இளைப்பாறுதலை பெற முடியும். இளைப்பாறுதல் அன்பர்களே, நமக்கு வந்து சேருகின்ற ஒரு பரிசு அல்லது நாமாகவே வளர்த்து கொள்ளுகின்ற ஒரு கலை. அன்புள்ளங்களே, கவலை தாங்கும் மரம் என்ற ஒரு சிறுகதை எனக்கு நினைவுக்கு வருகின்றது. உழைப்பாளி ஒருத்தர் தினமும் வேலையிலிருந்து வீட்டுக்கு வரும்போது தோளில் ஒரு பைய மாட்டிக்கிட்டு வருவார். வீட்டுக்குள்ளார நுழையிறதுக்கு முன்னால அந்த பைய அவர் வீட்டுக்கு முன்னால் இருக்கின்ற ஒரு மரத்தின் கிளையில மாட்டிட்டு வீட்டுக்குள்ளார போவார். மறுநாள் காலையில் வேலைக்கு போகும்போது அந்த பையை எடுத்து மாட்டிக்கிட்டு திரும்பவும் வேலைக்கு போவார். ஒவ்வொரு நாளும் இப்படி நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்த அவருடைய நண்பர், அந்த பையில என்ன இருக்கு, அதை ஏன் தினமும் வெளியில மாட்டிட்டு வீட்டுக்குள்ளார போறீங்க அப்படின்னு கேட்டார். உழைப்பாளி அவர்கிட்ட அந்த பைய திறந்து காட்டினார். அதுல ஒன்னும் இல்லை. நண்பர் வியப்போட பார்த்தார். உழைப்பாளி தன்னுடைய நண்பர்கிட்ட, என் அலுவலகத்துல தினமும் பிரச்சனைகள் எழும், அந்த கவலைகளை நான் வீட்டுக்குள்ளார எடுத்து செல்லக்கூடாதுன்ற தீர்மானத்துல தான் அவைகளையெல்லாம் அந்த பையில போட்டு வெளியில மாட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னார். நம்மை வந்தடையும் கவலைகளை பிரச்சனைகளை சமாளிக்க பல வழிகள் உண்டு என்பதை வலியுறுத்தும் பல 100 கதைகளில் இதுவும் ஒன்று. அன்பர்களே, தனிப்பட்ட அல்லது குடும்ப வாழ்வில், பொது வாழ்வில் பிரச்சனைகள், சிக்கல்கள் இல்லாத நாட்கள் அபூர்வம். அந்த பிரச்சனைகளை, முக்கியமாக பணியிடங்களில் உண்டாகின்ற பிரச்சனைகளை வீட்டுக்குள் கொண்டு வருவதனால் நமது இளைப்பாறுதல் மட்டுமல்லாமல் வீட்டில் உள்ள அனைவருடைய இளைப்பாறுதலையும் நாம் கெடுக்கின்றோம். இது நல்லதல்ல. ஒவ்வொருவரும் கவலை தாங்கும் மரம் ஒன்றை வீட்டுக்கு முன் நட முடியவில்லை என்றாலும் வாழ்வின் ஓர் ஓரத்தில் நட்டு வைத்து அவைகளில் நம்முடைய கவலைகளை மாட்டிவிடும் பழக்கத்தை கடைபிடிப்பது நல்லது. அப்படி ஒரு கவலை தாங்கும் மரத்தை நம்முடைய வாழ்வில் காணும் நல்லாயின் அந்த மரத்தையும் அதில் மாட்டியிருக்கும் நம்முடைய கவலைகளையும் வேரோடு வெட்டி எரிந்து பசும்புல் வெளிகளை உருவாக்கி நம்மை அதில் இளைப்பாறச் செய்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பாடலை வேண்டுவோம்.
அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது
அன்பு நெஞ்சங்களே, தனிப்பட்ட மற்றும் குடும்ப சூழல்களில் இளைப்பாறுதலை பற்றி பேசும் நாம் இறுதியாக இந்த இளைப்பாறுதலை உலக அளவிலும் சிந்திப்போம். அடிமைகளாக நாடுவிட்டு நாடு துரத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டு வந்த யூதகுலத்தில் பிறந்து வளர்ந்த தாவீது இந்த வரிகளில் தீட்டியுள்ள அந்த கற்பனை தன்னுடைய குலத்திற்கு அவர் தந்த ஒரு அழகான பரிசு. ஆனால் அவருடைய காலத்திற்கு முன்னும் அவர் வாழ்ந்த காலத்திற்கு பின்னும் தாவீதின் கற்பனையில் காட்டிய அந்த இளைப்பாற்றியை யூதர்கள் பெற முடியாமல் போனது ஒரு வரலாற்று கொடுமை. யூதருக்கு எதிரான கொடுமைகள் என்று எண்ணும்போது ஹிட்லரின் பயங்கர செயல்பாடுகள் மனதில் நிழலாடுகின்றன. இன்றும் இஸ்ரேல் பாலஸ்தீன நாடுகளுக்கிடையே நடக்கும் பயங்கரங்கள் மனதை பாரமாய் அழுத்துகின்றன. வாஷிங்டனில் இந்த மாதம் முதல் தேதி இவ்விரு நாடுகளின் தலைவர்கள் மீண்டும் ஒரு சமாதான முயற்சியில் ஈடுபட்டனர். தீர்வுகள் இல்லாமல் தொடர்கதையாக தொடர் நரகமாக இருக்கும் இந்த பிரச்சனையை நல்லாயன் தீர்த்து வைக்க நாம் வேண்டுவோம். இளைப்பாற முடியாமல் தவிப்பது யூதகுலம் மட்டுமல்ல அன்பர்களே, உலகின் ஒவ்வொரு நாட்டிலும் இனம், மொழி, நிறம், மதம் என பலவற்றின் அடிப்படையில் எத்தனையோ கோடான கோடி மக்கள் இளைப்பாறுதலை இழந்து தவிக்கின்றனர். இந்திய மண்ணிலும் அதை சுற்றியுள்ள இலங்கை, பாகிஸ்தான், நேபாளம், மியான்மார், பங்களாதேஷ் என்று எல்லா நாடுகளிலும் இளைப்பாறுதல் வெகுவாக குறைந்துள்ளது. ஆறுதலின் ஊற்றாகிய நல்லாயன் இளைப்பாறுதல் தேடும் அனைத்து மக்களையும் அமைதி நிறைந்த பசும் புல்வெளிக்கு அழைத்துச் சென்று இளைப்பாற செய்ய வேண்டுமென்று உருக்கமாக மன்றாடுவோம்.
ஆண்டவரே என் ஆயன், எனக்கேதும் குறையில்லை, பசும் புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார்.
அமைதியின் தெய்வமே இறைவா,
தேடல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இது வத்திக்கான் வானொலி.